السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالی فی القرآن القدیم الفرقان المجید واعتصموا بحبل اللہ جميعا ولا تفرقوا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நம்முடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தின் மூலமாக மனித சமுதாயத்தை மிகப்பெரிய கண்ணியம் வாய்ந்த சமுதாயமாக உயர்ந்த இனமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை விட மனிதன் சிறப்பை பெறுவது அவன் வாழ்வின் மூலமாகத்தான். அவன் வாழ்வு சிறப்பாக அமைந்தது என்று சொன்னால் உலகிலே படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களிலும் அவன் உயர்ந்தவனாகிறான். சொல்லப்போனால் மலக்குமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுவான். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சீனா மலையின் மீது சத்தியமாக, மேலும் அபயம் அளிக்கப்படுகிற இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக என்று நான்கை சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னா ஹலக்கனல் இன்ஸான ஃபீ அஹ்சனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய தோற்றத்திலே அழகிய முறையிலே படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அதே நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹுவால் மிக உயர்வாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் செயல்பாடுகளின் காரணமாக, அவனது வாழ்க்கை முறையின் காரணமாக தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக ஆகிவிடுகிறான் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற இந்த வாழ்வு மிக மகத்தானது. முதல் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியும் வாழலாம் என்ற நிலை இருக்குமானால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அற்ப படைப்புகளை விட நாம் மிக சாதாரணமாக ஆகிவிடுவோம், மிக கேவலத்திற்குள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அவனை வாழ்கின்ற வழிமுறைகளை அப்படியே சொல்லாமல் விட்டுவிடவில்லை, படைத்துவிட்டு அப்படியே பொடுபோக்குத்தனமாக இருந்து விடவில்லை. வாழ்கின்ற முறைகளை அவனது திருத்தூதர்கள் மூலமாக கற்றுத்தந்திருக்கிறான். அது போதா குறைக்கு அவனது வேதங்களை அருளி எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை, சட்டதிட்டங்களை அல்லாஹால அவனது வேதத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வாத்தசிமோ பிஹபில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ் என்கின்ற அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்றிணைந்து பற்றிக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹின் கயிறு என்று சொல்வதற்கு அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிற போது முபஸ்ஸிரீன்கள் இப்படி சொல்வார்கள், அல்லாஹுடைய ஹபலில்லா என்று சொன்னால் அல்லாஹுடைய கயிறு என்பது திருக்குர்ஆன் ஆகும். திருக்குர்ஆனை பற்றி அத்தனை முஸ்லிம்களும் அத்தனை மனிதர்களும் பற்றி அதிலே வாழுகிற போது நிச்சயமாக மகத்தான வெற்றியை பெற முடியும். அதே நேரத்திலே வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். மனித ஆற்றலும் மனித பலமும் ஒற்றுமையில் தான் இருக்கிறது என்பதை நீ அனைவருமே விளங்கி இருக்கிறோம். எங்கே ஒற்றுமை சீர்குலைந்து விடுகிறதோ மனித சக்தி அத்தனையுமே வீணாகி போய்விடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனை உதாரணமாக சொல்லுகிற போது கயிற்றை சொல்லுகிறான். கயிறு என்பது நமது சிந்தனைக்குரியது. சிறு சிறு நாடுகளாக இருக்கிற அவை எந்த பலமும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சிறுவனும் கூட அவனது கையிலே கிடைத்துவிட்ட நாரை நொடிப்பொழுதிலே அதனை துண்டித்து விட முடியும், அறுத்து விட முடியும். ஆனால் அந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பலவான கயிறாக மாறிவிட்டால் அதை 100-200 பேர்கள் சேர்ந்தாலும் கூட தனது கரத்தால் அதனை துண்டித்து விட முடியாது. அதை துண்டிப்பதற்கென்று வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. அதுபோலத்தான் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட்டிருக்கிறதோ, ஒற்றுமை சீர்குலையாமல் இருக்கிறதோ, அது வரையிலும் இந்த உலகத்திலே அந்த சமுதாயத்தை யாரும் அசைத்து பார்க்க முடியாது, யாரும் சீண்டி பார்க்க முடியாது. மனிதனுடைய வாழ்வு அப்படி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் தன்னுடைய வணக்க வழிபாடுகளிலே அப்படியே வரிசையாக ஒற்றுமையே இங்கே போதிப்பதை பார்க்கிறோம், வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நேரமும் பாங்கு சொல்லப்படுகிறது, ஒரே நேரத்திலே சொல்லப்படுகிறது. எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு இது. ஆண்டு முழுவதும் நாம் நோன்பு வைக்கிறோம், ஆண்டிலே ஒரு மாதம் நோன்பு வைக்கிறோம், ஒரே நேரத்திலே நோன்பை தொடங்குகிறோம், ஒரே நேரத்திலே விடுகிறோம். சூரிய மாறுபாடுகளால் சில பகுதிகளிலே ஒரு நாள் முன்ன பின்ன ஏற்படலாம். ஆனால் பொதுவாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு நோற்பதும், நோன்பை விடுவதும், ஈதை கொண்டாடுவதும், ஹஜ்ஜினுடைய காலங்களிலே அந்த காலத்திலே சென்று உலக மக்கள் அத்தனை பேர்களும் ஒரே இடத்திலே சங்கமிப்பதும், பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்காக வேண்டி தொழுகுவதற்கு உலகம் முழுவதும் நமக்கு சுத்தமானவை தான் இருந்த போதிலும் கூட பள்ளிவாசலே வந்து ஜமாத்தாக தொழுகின்ற சிறப்பு தனியாக தொழுகின்ற தொழுகைக்கு ஈடாகாது, கிடைக்காது. ஆயிரம் ஆயிரம் ரக்காத்துகள் தனியாக தொழுதாலும் பெற்றுக்கொள்ளாத நன்மையை ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நிறைவேற்றுகிற போது பெற்றுக் கொள்கிறோம். அதுபோலத்தான் சில வணக்கங்களிலே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கமே கிடையாது. உதாரணமாக ஜுமா தொழுகை, ஈது தொழுகை போல அங்க ஜமாத்து இல்லை என்று சொன்னால் தொழுகை கிடையாது, ஜுமா கிடையாது. அதற்கு பகரமாக லுஹுரை தொழுது கொள்ள வேண்டியதுதான். ஜமாத்து சேராத இடங்களிலே ஜுமா கிடையாது. இப்படியெல்லாம் வழிநடுக இஸ்லாத்தினுடைய வரம்புகளை பார்க்கிறோம், அதனுடைய சட்டத்திட்டங்களை பார்க்கிறோம். நெடுக அத்தனை பேர்களும் ஒன்றிணைந்து ஒன்றாக செயல்படுகின்ற நிலையைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி வந்திருக்கிறது. தொழுகையில் இருக்கின்ற சப்புகளும் கூட அந்த சப்பு அணிய ஒரு இன்ச்சு முன்பின் நகராமல், அது யாராக இருந்தாலும் சரி, வசதியானவன் ஏது என்ற பாகுபாடு கிடையாது, மொழியால் வேற்றுமை கிடையாது, ஊரால் வேற்றுமை கிடையாது, எல்லாருமே ஒன்றாக தோளோடு தோள் நின்று தொழுகிற அந்த வழமையெல்லாம் இந்த உலகத்திலே எந்த மார்க்கமும் கற்றுக் கொடுக்கவில்லை. இஸ்லாம் தான் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஒற்றுமையாக இருக்கிற காலத்திலே நாம் சாதித்த சாதனைகளிலே ஒன்றை கூட இன்றைக்கு நம்மால் சாதிக்க முடியுமா? அன்றைக்கு இருந்த முஸ்லிம்களை விட இன்றைக்கு முஸ்லிம்களது பெருக்கம் எவ்வளவு இருந்திருக்கிறது பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பத்ர் யுத்தத்திலே 313 பேர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய சாதனை உண்டாக்கினார்கள். 3000 பேர்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தத்திலே 200,000 பேர்களை ஓட ஓட விரட்டினார்கள். வெறும் 3000 பேர்கள் மனதிலே இருந்த அந்த ஒற்றுமை சுபாவம் வழிநடுக நாம் பார்க்கிற போது முஸ்லிம்கள் என்றைக்கெல்லாம் தங்களது ஒற்றுமையை கடைபிடித்து வந்தார்களோ, இஸ்லாம் சொல்லித்தந்திருக்க வழிமுறையை பின்பற்றி நடந்தார்களோ, திருக்குறானை தங்களது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்களோ, அன்று வரையிலும் ஒன்றுமே இந்த சமூகத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். 58 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் தங்களது அதிகாரத்திலே வைத்திருக்கிறது. இருந்தும் என்ன பயன்? இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருக்கிற இஸ்லாமியர்கள் இரண்டாம் தர மக்களாகத்தான கருதப்படுகிற நிலை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு சந்தர்ப்பத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். துருக்கியை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்த உஸ்மானி அரசாட்சியாளர்கள் 600 வருஷ காலம் இந்த உலகத்திலே 28 நாடுகளை ஆட்சி செய்தார்கள். துருக்கியை தலைமையிடமாக கொண்டு துருக்கியை பாகாதி, கூஃபா நகரம், பஸ்ரா நகரம் போன்ற மக்கா, மதீனா போன்ற சுற்றுப்புற பகுதிகளெல்லாம் ஒரு ஆளுமையின் கீழே இருந்தது. அந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு இருந்த கண்ணியம் எவ்வளவு தெரியுமா? துருக்கியர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு அச்சம் கலந்த மரியாதை இருந்தது. முஸ்லிம்களுக்கு கூட துருக்கர் என்ற பெயர் ஏற்பட்டதற்கு காரணமே துருக்கியர்களால் தான். துருக்கியர்கள் துருக்கியர்கள் என்று இஸ்லாமியர்களை அழைக்க ஆரம்பித்தது நாளடைவில் அதை மருவி துலுக்கன் என்ற பெயர் வந்தது. 600 வருஷ காலம் இந்த பூமியிலே ஆட்சி புரிந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு நாடுக்கு முஸ்லிம்களுடைய கப்பல் போகிறது என்று சொன்னால் அப்பகுதியிலே இருக்கிற தேவாலயங்களிலே மணி ஒழிக்கப்படாது, நிறுத்தி விடுவார்கள். முஸ்லிம்களுடைய கப்பல் இங்கே வந்திருக்கிறது, கரை சேர்ந்திருக்கிறது, ஆலயங்களிலே மணி ஒழிக்கப்படாது, அவர்களே அதை தடுத்து விடுவார்கள். ஏதாவது நாடுகளுக்கு இஸ்லாமியர்கள் அல்லாத கப்பல் போகுமானால், முஸ்லிம்களது கப்பல் அல்லாத வேறு நாட்டவர்களுடைய கப்பல், வேறு சமூகத்தாரர்கள் கப்பல் போகுமானால், அந்த கப்பலுடைய கொடி முஸ்லிம் நாட்டுக்குள்ளே புகுற போது அரை கம்பத்திலே பறக்கிவிடப்படும். முஸ்லிம்களுடைய கொடிக்கு கீழ்தான் நமது கொடி என்ற நிலை இருந்தது. இன்றைக்கு அந்த மரியாதை கண்ணியம் எல்லாம் இங்கே போனதுக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி, சுயநோக்கத்திற்காக வேண்டி, தன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு உலகத்தினுடைய ஆதாயத்தை மையமாக கொண்டு பிரிவினை உண்டாக்குவது, ஒற்றுமையை சீர்குலைப்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் இதனால் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா நிலையிலையும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, படிப்பிலும் சரி, கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, மிக மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாமியிடத்திலே இருந்த இந்த பிரிவினை நிலைதான். இது சரி செய்யப்படுமானால் எல்லாமே சரி செய்யப்பட்டுவிடும். யாரையும் போய் நாம வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கொடிபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல செய்ய வேண்டிய வேலை நம்மை நாம் சரி செய்து கொள்வதுதான். ஒவ்வொரு தேர்தலின் போது என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள். 40 மேற்பட்ட இயக்கங்களும் கட்சிகளும் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கின்றன. யாராவது சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறதா? சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடுகிறோம் என்று சொல்கிறார்களே, இந்த நேரத்தில் அதில் ஒன்று சேர்கிறார்களா? தங்களது இயக்கங்களை வளர்த்துவதற்காக வேண்டி பணம் தேவை. அந்த பணம் யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையுமே வேஷம் தானே தவிர, மக்களிடத்தில் எடுத்து வைக்கின்ற அத்தனை கருத்துக்களும் வேஷம் தானே தவிர உண்மை அல்ல. சமுதாயத்திற்கு என்ன தேவை இருக்கிறது, எங்களை சமுதாய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று முன்வைத்து யாராகிலும் ஆதரவு தெரிவிப்பார்களா? அந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் அந்த 5 அவர்களது இயக்கம் நசிந்து போய்விடும். பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் அதன் காரணமாக அந்த நேரத்திலே அதில்தான் போட்டியிட்டுக் கொள்கிறார்களே தவிர, அதை வாங்குவதில் தான் அவசரம் காட்டுகிறார்களே தவிர, சமுதாய அக்கறை என்பது அறவே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்த போது அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? மக்காவாசிகளுடைய குணாதிசயங்கள் வேறு, அவர்களது பழக்க வழக்கங்கள் வேறு, மதீனாவாசிகளின் குணமும் அவர்களது பழக்க வழக்கமும் வேறு. மாறுபட்டிருக்கிற இந்த 2 சமுதாயங்களும் ஒரு இடத்திலே சங்கமிக்கின்றன, ஒன்று சேர்கின்றன. இப்படி சேர்கிற போது அவர்களுக்கு மத்தியிலே எதற்கும் தோன்றிவிடக்கூடாது. ஒருவருடைய குணம் ஒருவருக்கு பிடிக்காமல் போய்விடலாம், ஒருவருடைய பழக்கம் ஒருவருக்கு பிடிக்காமல் போய்விடலாம், அதன் காரணமாக விதர்ப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி செய்த முதல் பணி என்ன தெரியுமா? அன்சாரி சஹாபாக்களையும் முஹாஜிர் சஹாபாக்களையும் ஒன்றிணைத்து நீங்கள் இருவர்களும் சகோதரர்கள், உங்களுக்குள்ளே சகோதரத்துவம் உறுதி செய்யப்பட்டு விட்டது, இருவரும் சகோதரர்கள் என்ற நிலைத்தான் அங்கே உருவாக்கினார்கள். அது எந்த அளவுக்கு வலுப்பற்றது என்று சொன்னால், ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபி காலையிலே எங்காகிலும் சென்று விட்டு அனசல்லாங்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவாஹி பைனல் இஸ்னேனி மின் அஸ்ஹாபிஹி, அன்சாரி முஹாஜிர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை அந்த பிணைப்பை ஏற்படுத்தி விடுவார்கள். ஒருவர் காலையிலே புறப்பட்டு இரவு வெகுநேரம் சென்று திரும்புகிற அளவுக்கு அவருடைய பணி அல்லது தூரம் இரவனை நீண்ட நேரம் சென்று திரும்பி வந்துவிட்ட உடனேயே அவர் என்ன செய்வார் தெரியுமா? முதலிலே ரசூலுல்லா சகோதரராக ஏற்படுத்தினாரே அந்த அன்சாரி சஹாபி அல்லது முஹாஜிர் சஹாபியை சென்று சந்தித்து அவர் கேட்பார், கைஃப குன்து பாதி, நான் சென்ற பிறகு நான் திரும்பி வருகின்ற வரையிலும் உங்களது நிலை இவ்வாறு இருந்தது என்று விசாரிப்பார். வீட்டுக்குள்ள போன உடனே நீண்ட நேரம் ஆகிவிட்டது, ரொம்ப அலுப்பு இருக்கிறது, நீண்ட தூரம் பயணம் செய்து விட்டு வந்திருக்கிறார், அந்த களைப்புகள் எல்லாம் இருக்கின்றன, பசி ஒரு பக்கம் இருக்கிறது, எல்லாமே இருக்கட்டும், இருந்த போதிலும் கூட அங்கே அந்த சகோதர உணர்வு வந்த உடனே அவரை சென்று சந்திப்பார், அவரிடத்திலே நலம் விசாரிப்பார், நான் சென்ற பிறகு இதுவரையிலும் திரும்புகிற வரையிலும் உங்களது நிலை இப்படி இருந்தது என்று விசாரிப்பார். அதை விசாரிக்காமல் அவர் உறங்கச் செல்வதில்லை. எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார், பொதுவாகவே பொய் சொல்வது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்வதால் மிகப்பெரிய குற்றங்களும் தண்டனைகளும் இருக்கின்றன என்று ஹதீஸ் வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பிணைப்பை உண்டாக்குவதற்காக வேண்டி, ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொன்னால் அது குற்றமாகாது என்று சொன்னார்கள். பாவமான ஒரு காரியமும் கூட அந்த நேரத்திலே நன்மையான காரியமாக மாறிவிடுகிறது. குபைத் பின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொன்னதாக இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்த, ஜனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தவன் பொய்யன் அல்ல, எவ்வளவு பொய் சொன்னாலும் பரவாயில்லை அவன் பொய்யன் அல்ல. ஏனென்றால் எப்போது கைரன் அவன் நன்மையை சொல்லுகிறான், வயன்மே கைரன் நன்மையைத்தான் அவன் நாடுகிறான், நன்மைக்காகத்தான் அந்த பொய்யை சொல்லுகிறான். எனவே இரண்டு பேர்களுக்கும் மத்தியிலே பொய் சொல்லுவது அது பொய் அல்ல என்று ஸல்லல்லாஹு குறிப்பிட்டார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்க வேண்டுமா? அதுக்கு பொய் சொல்லுவோம் தாராளமாக, எவ்வளவு வேண்டுமானாலும் பொய் சொல்லுவோம். ஒரு குடும்பத்திலே ஒரு மருமகள் இருக்கிறால், மருமகனும் கணவனும் ஒன்றாக இருப்பது அந்த வீட்டிலே உள்ளவர்களுக்கு பிடிப்பதில்லை, குறிப்பாக மாமியார்களுக்கு பிடிப்பதில்லை. ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் எப்படி பிரிவினை உண்டாக்குவது? எதையாவது பொய்யை சொல்லி ரெண்டு பேர்களுக்கும் மத்தியிலே கோபத்தை மூட்டிவிட்டு தகராறை ஏற்படுத்தி விட்டு இப்படி செய்கின்ற குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றன. அதுபோலத்தான் வீட்டிலே நுழைந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் தன்னுடைய கணவனுடைய சகோதரிகளோடு தாயோடு மிக உறவாக இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் அது இவளுக்கு பிடிப்பதில், இவள் எத்தனையோ பொய்களை சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கி வெறுப்பை உண்டாக்கி அங்கிருந்து அவனை பிரித்து சென்று விடுகிறாள். இந்த நிலை எத்தனை காலம்தான் நடைபெறும்? ரெண்டு பேர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் சில பேர்த்துக்கு பார்த்தா பிடிக்காது, உடனே என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னுங்கிற எண்ணம் ஏற்படுகின்றன. மனிதனுடைய சுபாவமே இப்படித்தான். எங்காகிலும் ஒரு மரத்திலே அழகாக தேன் கூடு கட்டி இருக்கும், அந்த கூட்டிலே அத்தனை தேனீக்களும் ஒற்றுமையாக அந்த கூட்டிலே இருந்து வசித்துக் கொண்டு வரும். இவனுக்கு பிடிக்காது, அதை கலைத்து விடுவதற்காக வேண்டி கல்லை எடுத்து அடித்து அதை திரட்டி விடுவான். ஏதாவது ஒரு இடத்துல எறும்புகள் அப்படியே சாறை சாறையாக வரிசையாக போவதை பார்த்தால் இவனுக்கு பிடிக்காது, உடனே அதை மிதித்து அதனுடைய சாறை வரிசையை அகற்றிவிட்டுத்தான் இவன் நிம்மதி பெறுவான். மொட்டை மாடியில் நின்று கொண்டு பார்க்கிறோம் வானத்தை, அழகாக காகங்கள் வட்டமாக பறந்து செல்கின்றன, அதை பார்த்தால் இவனுக்கு பிடிக்காது, அதை விரட்டுவதிலே முனைவான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். உலகத்திலே மனிதனை தவிர அத்தனையுமே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது, ஒன்றாகத்தான் வாழுகிறது, அதனால் பலவித ரெண்டு பேர்கள் பேசிக்கொண்டு இருப்பது இவனுக்கு பிடிக்காது. அது மட்டுமல்ல, பிரிவினை உண்டாக்குவதற்கு என்னென்ன யுக்திகள் இருக்கிறதோ, என்னென்ன யுக்திகளை கையாள முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு தயங்க மாட்டான். இரண்டு பேர்களுக்கும் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்த இருக்கின்ற முயற்சியை விட அவர்களை பிரிப்பதிலே ஏற்படுகிற முயற்சி இருக்கிறதே அது அபாரமானது. அதற்காக வேண்டி எவ்வளவு நேரத்தையும் செலவு செய்வான், எவ்வளவு பணத்தையும் செலவு செய்வான். அந்த நிலைதான் இஸ்லாமிய சமுதாயத்திலே நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற போது சொல்லுவான், பொதுவாகவே ரகசியம் பேசுவதிலே எந்த நன்மையும் கிடையாது. ரகசியம் ரகசியமாக பேசிக்கொண்டு கூட்டு கூட்டாக ரகசியம் பேசுவதிலே எந்த நன்மையும் இல்லை. இல்லா மண் அமரபி சதக்கத்தின் எந்த விஷயத்தில ரகசியம் பேசுவது நன்மை தரும் என்று சொன்னால், தான தர்மம் செய்கின்ற விஷயத்தில அல்லது நல்ல காரியங்களை செய்வதற்கின்ற விஷயத்தில, அவ் இஸ்லாஹின் பைனன்னாஸ் அல்லது மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற விஷயத்தில ரகசியம் பேசுவது பயனை தரும், நன்மை ஏற்படுத்தும். அது அல்லாமல் மற்ற விஷயங்களிலே ரகசியம் பேசுவது பெரும்பான்மையான ரகசியங்களிலே நன்மை கிடையாது. யார் இந்த காரியங்களை அல்லாஹ்வுடைய திருப்பூர்த்தத்திற்காக வேண்டி செய்கிறார்களோ, அதாவது தான தர்மம் செய்வது, நல்ல காரியங்களை செய்வது, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவது, இது மாதிரியான விஷயங்களை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி யார் செய்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் மகத்தான நற்கூலியை மறுமையிலே வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, யார் பிரிவினை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களது பக்கத்தில் கூட போய்விடக்கூடாது. அவர்கள் நெருங்கினால் அவர்களை விட்டு நாம் நீங்கிவிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கட்டளை சிறப்பிக்கிறான், வலா தகூனு தகல்லபு இன்னல்லதீன ஃபர்ரக்கூ தீனஹும் வகானு ஷியான் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன். யார் மார்க்க விஷயங்களிலே உங்களை பிரிவினை உண்டாக்குவதற்கு நம் முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிரிவினைவாதிகளிடத்திலே எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. மார்க்க விஷயத்திலே பிரிவினை உண்டாக்குகிறார்களா, அதை கண்டாலே பிடிக்கக்கூடாது, பக்கத்திலே போய்விடக்கூடாது. அந்த அளவுக்கு குர்ஆன் சட்டம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யூதர்கள் அப்படித்தான் செய்து வந்தார்கள். யூதர்களது காலத்திலே இந்த பிரிவினை உண்டாக்குவது என்பது யூதர்களுக்கு மிக, அதாவது அல்வா சாப்பிட்டதை போல இன்பமானது, ஷைத்தானுக்கு அதைவிட பிடித்தமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே நடுக்கடலிலே வைத்திருப்பானாம். ஒவ்வொரு நாள் இரவு நேரத்திலும் அவனது பட்டாளங்களை அவன் அழைப்பான். அவர் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட பணியை குறித்து அவன் விசாரணை செய்வான். இன்றைக்கு நீ என்ன செய்தாய், இன்றைக்கு என்ன செய்தாய். ஒன்னு சொல்லுவான், ஒருத்தனை தொழுது போகாம தடுத்தேன், ஒருத்தனை பொய் சொல்ல வச்சேன், ஒருத்தனுக்கு மதியிருந்த வச்சேன், இதெல்லாம் சொல்லுவான். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இபிலி சாப்படியா சரி சரி என்றால் நீ பெரிதாக பொருட்படுத்த மாட்டான். கடைசியிலே ஒரு சைத்தானை, ஒரு இபிலிசை கூப்பிடுவான். அடுத்தல கேட்பான், இன்றைக்கு நீ என்ன செய்தாய். அவன் சொன்னான், நான் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தேன், கணவன் மனைவி குமத்தியிலே ஒரு பிரச்சனை உண்டாக்கினேன். எது வரையிலும் என்று சொன்னால், அவர்கள் பிரிகின்ற வரை நான் விடவில்லை, அங்கே இருந்து அவர்களை பிரித்து வைத்து விட்டுத்தான் வந்தேன் என்று சொல்லுவான். ஷைத்தான் சொல்லுவானாம், எல்லாத்தையும் விட நீ அபாரமான வேலையை செய்திருக்கிறாய், அருமையான வேலையை செய்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த ஷைத்தானத்தினுடைய மடியிலே உட்கார வைத்து அவ்வளவு முத்தி அவன் முத்தம் கொடுத்து கொஞ்சுவானாம். அந்த அளவுக்கு அவன் விரும்புகின்ற செயல் பிரிவினை என்பது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நமக்கு ஏராளமான எச்சரிக்கைகளை செய்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முதல் பிரச்சனையே, முதல் குழப்பமே எங்கிருந்து துவங்குகிறது தெரியுமா, ஹஸ்ரத் சையிதுனா உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் இருந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டரை வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள். அதற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா 10.5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள். நேர்மையான ஆட்சியை நடத்தினார்கள். உமர் அல்லாஹ் தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் செய்த சீர்திருத்தங்களும், அவர்கள் மீது இருந்த அச்சமும் உஸ்மான் அல்லாஹ் தஆலாவுடைய காலத்திலே கிட்டத்தட்ட 6 வருடங்கள் தாக்கு பிடித்தன. பனிரெண்டு ஆண்டுகள் உஸ்மான் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஆண்டுகள் குழப்பமில்லாத ஆட்சியாக இருந்தது, பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஷைத்தானும் கூட உமர்லாவுடைய ஆட்சி காலத்திலே தலை காட்டவில்லை, ஒடுங்கி போயிருந்தார். அந்த அளவுக்கு அச்சமும் பயமும் அந்த காலத்தில் உலகத்தினுடைய பல பகுதிகளும் இஸ்லாமிய அரசாங்கத்திற்குள்ளே வந்தன. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மக்கா மதீனாவின் தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்த அந்த காலத்தில் எல்லா சஹாபாக்களுக்கும் கட்டுப்பாடு விதித்தார்கள். கைப்பற்றப்பட்ட நகரங்கள் கூஃபா நகரம், சிரியா நகரம் போன்ற ஏராளமான நகரங்கள் நாகரிகத்திலே நிறைந்து கொண்டிருந்த நகரங்கள், அங்கெல்லாம் எங்கு முஸ்லிம்கள் செல்வதாக இருந்தாலும் ஹலீஃபாவுடைய உத்தரவு இல்லாமல் போகக்கூடாது என்று கட்டாயமாக உத்தரவிட்டிருந்தார்கள். அதுபோலத்தான் அங்கிருந்து மதீனாவுக்கு வருகிறவர்களும் அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அதுதான் நியாயமும் கூட. இன்றைக்கு நாம் இந்தியாவை விட்டு வெளியிலே போக வேண்டும் என்று சொன்னால் அரசாங்க அனுமதி இல்லாமல் போக முடியாது, அங்கிருந்து ஒருவரும் இங்கே வர முடியாது. அப்படி இருப்பதுதான் ஒரு கட்டுப்பாடு. உமர்ல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் தான். அதுக்கு பிறகு உஸ்மான் அஃபானுடைய காலத்திலே அந்த கட்டுப்பாடு தளர்ந்தது. மதீனாவாசிகள் மற்ற பகுதிகளுக்கும் முஸ்லிம்கள் போக ஆரம்பித்தார்கள். செல்வ செழிப்பை கண்டார்கள், நாகரிகத்தின் மோகத்தை கண்டார்கள், புதிய புதிய பொருள்களை பார்த்தார்கள். அதன் மீது ஒரு மையம் ஏற்பட்டது, பணத்தின் மீது ஒரு ஆசை உண்டானது. இது மாதிரியான நிலை போய்கொண்டே இருந்தது. இதே நேரத்தில் குழப்பம் செய்கிறவர்களுக்கு மதீனாவுக்குள்ளே நுழைவதும் அவர்களுக்கு இலகுவாக போய்விட்டது. அதுவரையிலும் வெளியில இருந்து யார் வருவதாக இருந்தாலும் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்ற நிலை மாறி யார் வேண்டுமானாலும் மதீனாவுக்கு வரலாம் என்ற நிலை வந்தபோது குழப்பக்காரர்கள் உள்ளே வருவதற்கு அது தடம் அமைத்துக் கொடுத்தது, வாசல் திறந்து விடப்பட்டது. எனவே இப்னு சபா போன்ற கொடிய எண்ணம் கொண்டவர்கள் முஸ்லிம்களை பிரித்து ஒழிப்பதிலே தங்களது லட்சியமாக வாழ்க்கை நடத்திய இப்னு சபா போன்றவர்கள் உள்ளே நுழைந்தார்கள், குழப்பத்தை வெற்றித்தார்கள். மதீனாவிலும் சரி, சிரியாவிலும் சரி, கூஃபாவிலும் சரி, பஸ்ராவிலும் சரி, இது போன்ற நகரங்களில் எல்லாம் தங்களது ஆளுமையை காட்டி, தங்களது கிருகர திறமையை, சொல் வலிமையை காட்டி மக்களை வழிகெடுத்தார்கள். இஸ்லாத்திற்கு மத்தியிலே மிகப்பெரிய பிரிவினை உண்டாக்கினார்கள். உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். என்னெல்லாம் சூழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்தார்கள். கடைசியில் அது மதீனாவிலே வந்து ஒடுங்கியது. உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு முன்னால் அத்தனை குழப்பக்காரர்களும் ஒன்று சேர்ந்து உஸ்மானை கொல்லாமல் விட மாட்டோம் என்று சொன்னார்கள். அத்தனை பேர்களும் முஸ்லிம்கள் தான். அந்த முஸ்லிம்களை அந்த அளவுக்கு பிரித்து ஹலீஃபாவுக்கு எதிராக மிகப்பெரிய சதியை தீட்டியவன் இப்னு சபா என்கின்ற யூத இனத்தைச் சார்ந்தவன். ஆனால் அவன் தன்னை முஸ்லீமாகவே காட்டிக்கொள்ளவில்லை. யூத சமுதாயத்தைச் சேர்ந்தவன் தான் முஸ்லீமாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான், அடையாளம் காட்டிக்கொண்டான், தன்னுடைய நாவன்மையால் மக்களை கவர்ந்தான். உள்ளே நுழைந்து எந்தெந்த பகுதிகளிலே தன்னுடைய கைவரிசையை காட்ட முடியுமோ அத்தனையுமே காட்டினான். கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலையிலே வந்து அது முடிந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி சஹாபாக்களில் சிலர்களை வாள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மிகவும் வருந்த வேண்டிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாக்களிலே மூன்றாம் ஹலீஃபா என்று போற்றப்பட்டவர்கள், இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட மிகப்பெரிய தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், எல்லா நிலையிலும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சாதனை படைத்து தந்தவர்கள், மிகப்பெரிய அளவிலே நமக்கு சேவை செய்தவர்கள். வீட்டிலே வைத்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலைக்கு காரணமே குழப்பம்தான். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உண்டாக்கப்பட்ட அந்த வேற்றுமை தான். அன்று எடுத்த அந்த விரோதமான நிலை செல்லாளர்கள் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உஸ்மானுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த வாள் கீழே வைக்கப்படாது கியாமத்தினால் முடிய. முஸ்லிம்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையும் தகராறுகளும் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டு போனார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு நம்மால் ஒற்றுமைக்கு பாடுபட முடியுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை பெரிதாக்கி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவது என்பது மிகப்பெரிய கேடான செயல் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். இது பொதுவாக இப்படிப்பட்ட சிந்தனை யூதர்களிடத்திலும் சைத்தானிடத்திலும் ஏற்படுகிற சிந்தனை. இந்த சிந்தனை ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அதிகாரத்திலே வந்துவிடக்கூடாது. இதை பாதுகாப்பதே இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே தகராறு நிகழ்கிறது என்று கேள்விப்பட்ட உடனேயே அங்கே அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக சென்றார்கள். அதன் காரணமாக தொழுகைக்கு வருவதற்கு கூட தாமதம் ஏற்பட்டு என்று ஹதீஸிலே வருகிறது. அந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். எனவே எந்த விதத்திலும் பிரிவினைவாதம் என்பது தலை காட்டவிடக் கூடாது. பிரிவினைவாதிகளை நாம் பக்கத்திலே சேர்த்திக் கொள்ளக்கூடாது. யார் பிரிவினைவாதம் பேசுகிறார்களோ அவர்களை நாம் ஒடுக்கிய வைத்திருக்க வேண்டும், பக்கத்திலே சேர்த்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான், இந்த சமுதாயம் கண்ணியமிக்க சமுதாயமாக ஒரு காலத்தில் இந்த உலகத்திலே எப்படி தலையிலிருந்து வாழ்ந்து வந்ததோ அது போன்று ஒரு மரியாதையும் கண்ணியத்தையும் இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுத்தாலா ஒற்றுமையின் மூலம் வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தவான் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் வருவாங்க.